புதுகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கு நம்மளுடைய சிறப்பு நிகழ்ச்சியில் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி ஸ்ரீ கார்த்திகேயன் தொடக்க பள்ளியின் இடைநிலை ஆசிரியர் கவிஞர் பா தென்றல் அவர்கள் தாத்தா பாட்டி தலைமுறைகளின் நாயகர்கள் என்ற தலைப்பில் பல தகவல்களை வழங்குவதற்காக தற்போது நம்முடன் இணைந்துள்ளார். நேர்கள் அனைவரும் இந்நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலை சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் பா தென்றல் உங்கள் அனைவரையும் வான் அலைகளின் வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன். பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வானினும் நனி சிறந்தனவே என்கின்றார் பாரதியார். பெற்ற தாயையும் பிறந்த பொன்னாட்டையும் உயர்த்தி பேசுகின்றோம், போற்றி பாராட்டுகின்றோம். தாயை பெற்றவர்களையும் தந்தையை பெற்றவர்களையும் நாம் எவ்வாறு நடத்துகின்றோம், அவர்களிடம் பாசத்தோடு மரியாதையோடு அன்போடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமது குழந்தைகளுக்கு கடத்தியிருக்கிறோமா என்பதெல்லாம் குறித்து உங்களோடு சில கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளலாம் என நினைக்கின்றேன். பல்வேறு நாடுகளிலும் தாத்தா பாட்டி தினம் என்று ஒரு நாளை கொண்டாடி வருகிறார்கள், நாமும் கொண்டாடுகின்றோம். இந்த ஒரு நாள் மத சார்பற்ற நாளாகவே கடைபிடிக்கப்படுகின்றது. ஏனெனில் பாட்டி தாத்தாவின் வழியாக நமது பாரம்பரியம், கலாச்சாரம், மரபு, பழக்க வழக்கங்கள் அனைத்துமே அவர்களின் குழந்தைகளுக்கு கடத்தப்படுகிறது. அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அது பரவி வந்து நிற்கின்றது. எனவே இது ஒரு மிக முக்கியமான நாளாக நாம் கருத வேண்டும். இப்பொழுது பல இடங்களிலும் தாத்தா பாட்டி தினம் கொண்டாடப்படுகிறது. பள்ளிகளில் விழாக்கள் நடத்துகிறார்கள். குழந்தையின் அம்மாவை பெற்றவர்களையும் குழந்தையின் அப்பாவை பெற்றவர்களையும், அதாவது தாத்தா பாட்டி என்று சொல்வோம் பொதுவாக, அப்பத்தா ஆயா ஐயா என அனைவருமே ஒரு குடும்பத்திலிருந்து பள்ளிக்கு வந்து விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைக்கப்படுகிறார்கள். அங்கு முதியவர்கள் விளையாடுவதற்கு ஏற்றவாறு விளையாட்டுகள், பொழுதுபோக்கு அம்சங்கள், பரிசு பொருள்கள் தருவது என அழகாக நிகழ்ச்சியை திட்டமிட்டு மகிழ்ச்சியாக நடத்துகிறார்கள். அதேபோல் வணிக நிறுவனங்களில் கூட சிறப்பு நிகழ்வுகளை நடைமுறைப்படுத்துகிறார்கள், சிறப்பு சலுகைகள் தருகிறார்கள் தாத்தா பாட்டிகளுக்கு. மருத்துவமனைகளிலும் தாத்தா பாட்டிகளுக்கு பூங்கொத்து வழங்கி மகிழ்விக்கிறார்கள், மருத்துவ பரிசோதனைகளில் சில சலுகைகள் தருகிறார்கள். இப்படி எங்கெங்கு காணினும் தாத்தா பாட்டியை கொண்டாட வேண்டும் என்று ஒரு நாளை உருவாக்கி கொண்டாடி வருகின்றோம். இதற்கான காரணம் என்னவாக இருக்கும்? அந்த காலத்தில் மக்கள் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். ஒரே வீட்டில் பாட்டி, தாத்தா, பெரியப்பா, பெரியம்மா, மாமா, அத்தை, அப்பா, அம்மா, சித்தப்பா, சித்தி என பல்வேறு உறவினர்கள் இணைந்து வாழ்ந்தார்கள். அப்போது குடும்பத்தில் பாதுகாப்பும் புரிதலும், அவர்களுக்கு இடையே விட்டு கொடுத்தலும், சகிப்புத்தன்மையும் என பல நற்குணங்கள் நாளும் நாளும் வளர்ந்து வந்தன. அத்தகைய சூழலில் வாழும் குழந்தைகளும் நற்பண்புகளையும் ஒழுக்கத்தையும் பாதுகாப்பையும் தாத்தா பாட்டியிடமிருந்து பெற்றார்கள். இன்று பெரும்பாலும் குடும்பங்களில் பெற்றோர்களும் குழந்தைகளுமே ஒரு வீட்டில் இருப்பதாக ஒரு சூழல் உருவாகி வருகிறது. தனி குடும்பம்தான் அதிகரித்து வருகிறது. அதுவும் பெரும்பாலும் நகரங்களில் அம்மாவும் அப்பாவும் வேலைக்கு சென்று விட்டால் குழந்தையை பார்த்து கொள்வதற்காக சில சமயங்களில் தாத்தா பாட்டி அந்த வீட்டிற்கு வருகிறார்கள். அப்பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம்? குழந்தை பராமரிப்பும் கதை சொல்லுவதும் வீட்டு வேலைகளில் உதவி செய்வதும் மட்டுமே அவர்களின் வேலை என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அதையும் தாண்டி நாம் நமது பெற்றோர்களிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறோமோ அதை போலவே எதிர்காலத்தில் நமது குழந்தைகள் நம்மிடம் நடந்து கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டாவது நாம் அனைவரிடமும், அதாவது கணவன் என்றால் மனைவியை பெற்ற தாய் தந்தையிடமும், மனைவி என்றால் கணவனை பெற்ற தாய் தந்தையிடமும் மிகவும் அன்பாக மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டிய ஒரு சூழலை நாம் விரும்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தனி குடும்பமாக இருந்தாலும் கூட, ஏனெனில் எதிர்காலத்தில் சில உறவு முறைகளை மறையக்கூடிய ஆபத்தில் இருக்கிறோம். அண்ணன் தங்கை, மாமன் மச்சான், இதை போன்ற உறவுகள் எல்லாம், ஏனெனில் ஒரு குழந்தை போதும் என்றுதான் இன்று பல குடும்பங்கள் சுருங்கி வருகின்றன. ஆனால் எந்த உறவுகள் இல்லாமல் போனாலும் தாத்தா பாட்டி என்பது நிரந்தரமான உறவுதானே. அப்படியானால் அவர்களை நாம் தான் போற்றி பாதுகாக்க வேண்டும். அந்த கடமையும் நமக்கு இருக்கிறது. நான் சிறுமியாக இருந்த பொழுது எங்கள் குடும்பத்தில் ஒரு பழக்கம் உண்டு. தாத்தா பாட்டி இவர்களையெல்லாம் அழைக்கும்போது பெயர் சொல்லியே நாங்கள் அழைத்ததே இல்லை. அவரவர்கள் வாழ்ந்திருந்த ஊர்களின் பெயரை சொல்லித்தான் அழைப்போம். எடுத்துக்காட்டாக திருவாரூர் தாத்தா, மெட்ராஸ் தாத்தா, திருமுருகல் தாத்தா, அமராவதி தாத்தா என்றும், எங்களது பாட்டிகளுக்கு எப்படி பெயர் கூறுவோம் என்றால் சாலியமங்கலம் பாட்டி, பழஞ்சநல்லூர் பாட்டி, இதுபோல்தான் நாங்கள் அவர்களை அழைப்பதே. ஏனெனில் ஒரே இடத்தில் ஒரு திருமண விழாவோ அல்லது காதணி விழாவோ எல்லோரும் கூடியிருப்போம் என்றால் ஒரு பாட்டியை அழைக்க வேண்டும், ஒரு தாத்தாவை அழைக்க வேண்டும் என்றால் அல்லது அவர்களை பற்றி அடுத்தவர்களிடம் கூற வேண்டும் என்றால் இப்படித்தான் சொல்லுவோம். உறவு முறைக்கு முன்னே ஊரை சேர்த்து கொண்டுதான் சொல்லுவோம். பெரியவர்கள் பெயரை கூட சொன்னதில்லை. ஆனால் இப்பொழுது காலம் மாறி வருகிறது, தொழில்நுட்ப வசதிகள் மாறி வருகின்றன. ஆனாலும் தாத்தாவை வா போ என்று பேசுதல், பாட்டியையும் அதே போல் அழைத்தல் என்பதெல்லாம் இப்பொழுது ஒரு நிகழ் போக்காக குழந்தைகள் கொண்டு வருகிறார்கள். அதாவது நாங்கள் எங்கள் காலத்தில் இருந்தது போல் எல்லாவற்றிலும் இருங்கள் என்று குழந்தைகளிடம் நாம் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் உரிய அளவு மரியாதையை வழங்க வேண்டும் என்பதையாவது நாம் நிச்சயமாக அறிவுறுத்த வேண்டும். அடுத்ததாக, குடும்பத்தில் ஒரு நட்பு உருவாக வேண்டுமெனில் குழந்தைகள் யாரை தேர்ந்தெடுப்பார்கள்? ஏனெனில் அம்மா அப்பா இருவரும் பெரும்பாலும் வேலைக்கு செல்பவர்களாக இருக்கிறார்கள். அப்படியானால் வீட்டில் பாட்டியோ தாத்தாவோ இருந்தால் குழந்தைகள் அவர்களிடம் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதையெல்லாம் பேசுவார்கள். அவர்களும் பொறுமையாக கேட்டுக்கொள்வார்கள். என்னுடைய பேரன் இப்படி சொல்கிறான், என்னுடைய பேத்தி எவ்வளவு அழகாக பேசுகிறாள் என்று மிகுந்த பெருமிதத்தோடு கேட்பார்கள். அவர்களால் குழந்தைகளின் உலகத்திற்குள் எளிதாக நுழைய முடியும். ஏனெனில் நாம் பெரியவர்கள் அனைவருக்கும் தெரியும், குழந்தைகளின் உலகம் தனித்துவமானது. ஒரே பொருளை பற்றி நாம் பெற்றோர்கள் என்ன நினைப்போம், குழந்தைகள் என்ன நினைப்பார்கள் என்பதிலேயே மாறுபாடு இருக்கும். அப்படியானால் வீட்டில் தாத்தாவோ பாட்டியோ இருக்கும் பொழுது குழந்தைகள் மனதில் நினைப்பதே அச்சமின்றி, தயக்கமின்றி, கூச்சமின்றி அழகாக பாட்டியிடமோ தாத்தாவிடமோ தெரிவிப்பார்கள். ஏனெனில் பாட்டி தாத்தாவால் குழந்தைகளின் இயல்பு நிலைக்கு ஏற்றவாறு தனது நிலையிலிருந்து இறங்கி வந்து பேசவும் பழகவும் முடியும். அதற்காக கதைகளே சொல்ல வேண்டாம் என்றெல்லாம் சொல்லவில்லை. ஏனெனில் ஒரு காலத்தில் என்ன சொன்னார்கள், முயலும் ஆமையும் கதையை கூட எடுத்துக்கொள்வோம், ஆமையை எப்படியும் வென்றுவிடலாம் என்னும் துணிவில் முயல் சற்றே உறங்கிவிட்டது. அது உறங்கிய நேரத்தில் ஆமை நகர்ந்து நகர்ந்து சென்று வெற்றி கோட்டை தொட்டுவிட்டது என்று நாம் சொல்லிக் கொடுத்தோம். ஆனால் இன்று குழந்தைகள் கேட்கிறார்கள், முயல் ஓடக்கூடிய விலங்கு, ஆமை ஊர்ந்து செல்லக்கூடிய விலங்கு, இரண்டுக்கும் எப்படி போட்டி வைப்பீர்கள் என்று கேட்கிறார்கள். அப்பொழுது ஒரு விளக்கம் புதிதாக தர வேண்டியிருக்கு. முயலாமைதான் தோல்வியை தரும் என்று முயலாமை என்ற சொல்லை பயன்படுத்தி நாம் ஒரு வழியை கண்டுபிடிக்கிறோம். எனவே குழந்தைகளிடம் கதைகள் சொல்வதிலும் புதிய புதிய உத்திகளை பயன்படுத்தி இந்த கால சூழலுக்கு ஏற்றவாறு கதைகளை சொன்னால் குழந்தைகளிடம் நாம் எதிர்பார்க்கும் மாற்றங்களையும் அவர்களுடைய மனதில் மகிழ்ச்சியையும் பல்வேறு விதமான கருத்துக்களையும் உறுதியாக உருவாக்க முடியும். ஆனால் இந்த கதைகளை சொல்லும் தாத்தா பாட்டிகள் வீட்டில் இல்லாதது பெரும் இழப்பு. எனவே நாம் தாத்தா பாட்டி இருக்கும் ஊருக்கு செல்லும் போதாவது நமது குழந்தைகளை அவர்களிடம் விட்டு கதை கேட்க சொல்லுதல், இங்கு நம் வீட்டில் நடந்த நடைமுறை நிகழ்ச்சிகளை குழந்தைகளை தாத்தா பாட்டியோடு கலந்து உரையாடச் சொல்லுதல், பள்ளியில் நடப்பதை வகுப்பறையில் நடப்பதையெல்லாம் அவர்களிடம் சொல்லச் சொல்லுதல் என குழந்தைகளை நாம சற்று ஊக்குவிக்கலாம். அப்பொழுது தாத்தா பாட்டியும் மகிழ்ச்சி அடைவார்கள், குழந்தைகளும் உறுதியாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஏனெனில் தாத்தா பாட்டிகள் இணைப்பு பாலமாகவே செயல்படுகிறார்கள். பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையே பல்வேறு சூழ்நிலைகளில் அவர்கள் கருத்துக்களை பழக்க வழக்கங்களை கடத்தி கொள்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தலைமுறை இடைவெளியையும் தாண்டி குழந்தைகள் தாத்தா பாட்டியிடம் பேரன்பு செலுத்துகிறார்கள் என்றால் நாம் நம்மை பெற்றவர்களிடம் எவ்வளவு அன்பு செலுத்துகிறோம்? ஏனெனில் மனதில் இருக்கிறது அன்பு. நம் மனதில், எல்லோருடைய மனதிலும் அன்பு நிறைந்து இருக்கிறது. அதை வெளிக்காட்டவோ பகிர்ந்து கொள்ளவோ நேரமில்லை. அவசரம், எதற்கெடுத்தாலும் அவசரம். இந்த வேலையை முடித்துவிட்டு அடுத்த வேலை, அதற்கடுத்து ஒரு பணி, இப்படி வரிசையாக திட்டமிட்டு கொண்டே செல்கின்றோம். சில சமயங்களில் திட்டமிடப்படாத சில பணிகளும் கூட வந்து சேர்ந்து விடுகின்றன. எனவே இந்த ஒரு அவசர காலகட்டத்தில் நாம் இருக்கின்றோம். அப்படியாயின் நமது குழந்தைகளுக்கு பொறுமையாக தனது நேரத்தை செலவழித்து குழந்தைகளின் சொற்களை கேட்கக்கூடியவர்களாக தாத்தா பாட்டி தான் இருக்கிறார்கள். நாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஏவா மக்கள் மூவா மருந்து என்று அந்த காலத்தில் இருந்தார்கள். இந்த காலத்தில் குழந்தைகள் அப்படி இல்லை என்று. காரணம் என்னவாக இருக்கும்? அடிக்கடி ஒரு குழந்தையை இதை செய்யாதே, இதை செய்யாதே என்று மட்டுமே நாம் எதிர்மறையாகவே சொல்லி கொண்டிருக்கிறோம். எதை செய்ய வேண்டும் என்பதை நாம் அடிக்கடி சொல்லும் பொழுது ஒரு உடன்பாட்டு நோக்கில் குழந்தைகள் விரைவாக அவற்றை ஏற்றுக்கொள்வார்கள். அல்லது நாம் பொருளீட்ட வேண்டும் என்ற குறிக்கோளில் ஓடிக்கொண்டிருப்பதில் ஒரு நாளைக்கு சில நிமிடங்களையாவது குழந்தைகளிடம் செலவழித்து அவர்கள் சிரிப்பதை, பேசுவதை, படம் வரைவதை, விளையாடுவதை, ஒரு குழந்தை வீட்டிற்குள் நடந்து வந்தால் கூட அழகுதானே, அதையெல்லாம் நாம் ரசித்தோமானால் குழந்தைகள் நம்மிடமும் நிறைய பேசுவார்கள். நமக்கு வயதாகும் பொழுது, நாம் தாத்தா பாட்டி ஆகும் பொழுது நாம் பெற்ற குழந்தைகள் நம்மிடம் மிகுந்த மரியாதை, அன்பு, பாசம், பொறுமை, சகிப்புத்தன்மை இத்தகைய குணத்துடன் இருப்பார்கள். அதை பார்த்த அவர்களின் குழந்தைகள் நமது பேர குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள். இது ஒரு சங்கிலி தொடராக நடக்க வேண்டியது. எனவேதான் இப்பொழுது சில தனியார் நிறுவனங்கள் எல்லாம் தாத்தா பாட்டியை தத்தெடுத்து கொள்கின்றார்கள். அதை ஒரு விழாவாகவே கூட நடத்துகின்றார்கள். ஒரு விருந்து ஏற்பாடு செய்து கூட்டம் நடத்தி தாத்தா பாட்டியை தத்தெடுத்து கொள்ளுதல் என்று. அது ஒரு நாள் மட்டுமல்ல, ஒரு நாள் மட்டும் கூடி கொண்டாடி கழித்து விட்டு போவதல்ல. ஆண்டு முழுவதும் தாத்தா பாட்டிக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது அறிவுறுத்தப்படுகிறது, கலந்துரையாடப்படுகிறது. சிறு சிறு விளையாட்டுகளையும் கலை நிகழ்ச்சிகளையும் நடத்தும் பொழுது தாத்தா பாட்டிகளும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாம் விரும்பி பங்கெடுக்க வைக்கும் பொழுது அவர்களெல்லாம் மலரும் நினைவுகளில் திளைத்து தங்களால் இயன்ற திறன்களை வெளிப்படுத்தி அவர்களும் மகிழ்ந்து பார்வையாளர்களையும் மகிழ்விக்கின்றார்கள். இது இன்னும் அதிகமாக நடக்க வேண்டும். அதேபோல் உணவு பழக்க வழக்கமும் நாம் கட்டாயமாக பேச வேண்டும். நாங்கள் எங்கள் வீட்டில் குழந்தைகளாக இருந்தபொழுது தினமும் காலையில் கேழ்வரகு, பேச்சு வழக்கில் கேப்பை என்று சொல்வார்கள், கேழ்வரகனை முளைக்கட்டி காய வைத்து, அதுவும் நிழலிலேயே காய வைத்து அதை அரைத்து அந்த கேப்பை மாவிலே கூழ் கிண்டுவார்கள். நல்ல சுடச்சுட கூழ் கிண்டி அதில் கருப்பட்டி அல்லது வெல்லம் ஏதாவது ஒன்றை போட்டு அது வெந்து நன்றாக கொதித்தவுடன் இறக்கும் சமயத்தில், கீழே அடுப்பை விட்டு கீழே இறக்கி வைக்கும் சமயத்தில் அதில் பாலை ஊற்றுவார்கள். இந்த பால், கருப்பட்டி, கேப்பை இது எல்லாம் கலந்த ஒரு மனம், ஆகா, இன்று நினைத்தாலும் நாவினில் எச்சில் ஊறுகிறது. அதைத்தான் நாங்கள் காலையில் குடிப்போம். அதை எங்கள் குழந்தைகளுக்கும் நாங்கள் பழக்கி வைத்திருக்கிறோம். ஏனெனில் பால், சர்க்கரை, மைதா மூன்றும் வெள்ளை விஷம் என்று சொல்கிறார்கள். நாம் உண்ணும் உணவு நஞ்சு அற்றதாக இருக்க வேண்டும். எனவே பாலை குறைக்க வேண்டும், சர்க்கரை வெள்ளை சர்க்கரையை குறைக்க வேண்டும், மைதாவை பயன்படுத்தவே வேண்டாம் என்று குழந்தைகளுக்கு நாம் பழக்க வேண்டும். அப்படியானால் நமது பெற்றோர்கள் என்ன உணவினை எடுத்துக்கொண்டார்கள்? சில சமயங்களில் தோன்றும், பெற்றோர்களை விட தாத்தா பாட்டி ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் சில வீடுகளில். காரணம் என்னவாக இருக்கும்? அவர்களின் உணவு பழக்கமும் ஒரு காரணம். காலையில் எழுந்தவுடன் அவர்கள் குடிக்கும் பானம், நீராகாரம் இன்று வெளிநாடுகளில் விலைக்கு விற்கப்படுகிறதாம். அதாவது இன்று வடிக்கும் சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்து மறுநாள் சாப்பிடுவது, அந்த தண்ணீரை, அந்த நீராகாரத்தை தான் காலையில் குடித்தார்கள். கேப்பை கஞ்சி, கம்பங்கஞ்சி, கேப்பக்கூழு, கம்பங்கூழு, அதில் அடை தட்டுறது, ரொட்டி தட்டுறது, அது தவிரவும் சிறுதானியங்கள், சோளம், மக்காச்சோளம், வரகரிசியில் சமைக்கிறது, இது மாதிரி சிறுதானியங்கள் நிறைய சாப்பிட்ருக்காங்க. அதற்கடுத்தது எண்ணெய் வகைகள். இன்றைக்கி நாம் நினச்சிட்ருக்கோம், இந்த புதுகை பண்பலையில் நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் வீட்டில் செக்கில் ஆட்டின எண்ணெய் வாங்கி பயன்படுத்துகிறீங்க? அடிப்படையை பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட ஆயில், ரீஃபைண்ட் ஆயில், சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய் என்று எழுதியிருக்கும், அதைத்தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் நமது பெற்றோர்கள் சுத்தமான கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், அவியல் போன்ற உணவுகளுக்கு தேங்காய் எண்ணெய் இவற்றை பயன்படுத்தி தான் சமைத்து இருக்கிறார்கள், ஆரோக்கியமாக இருந்திருக்கிறார்கள். அவர்களின் இரத்த குழாய்களில் கொழுப்பு அடைக்கவில்லை. ஏனெனில் இன்று மாரடைப்பு ஏற்படும் சதவீதம் அதிகரித்திருக்கிறது. கொழுப்பு உணவுகளை, கொழுப்பு சத்துள்ள உணவுகளை சாப்பிடுவதும் நாம் பயன்படுத்தும் எண்ணெயும் உடற்பயிற்சி இல்லாமல் இருப்பதும் அதற்குரிய காரணங்கள். அதேபோல் உணவு சமைத்ததும் 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரத்திற்குள் முன்னோர்கள் சாப்பிட்டார்கள், நமது பெற்றோர்கள் சாப்பிட்டார்கள். நாம் இப்பொழுது என்ன வைத்திருக்கிறோம்? ஒரு குளிரூட்டி வைத்திருக்கமே, குளிர்பதன பெட்டி என்று, அதற்குள் திணித்து விடுகிறோம். அளவாக சமைத்து சாப்பிடும் ஒரு பழக்கம் கூட குறைவாகவே வருகிறது. குழம்பு, சட்னி, என்ன உணவுப் பொருளாக இருந்தாலும் அதிகமாக சமைத்துவிட்டால் கவலையே இல்லை, குளிர்பதன பெட்டிக்குள் வைத்து விடுகிறோம். அதை எடுத்து மறுநாள் சாப்பிடுகிறோம். சாதத்தில் அரிசி சோற்றில் தண்ணீர் ஊற்றி மறுநாள் சாப்பிடலாம், அது தவறே இல்லை. ஆனால் குளிர்பதன பெட்டியில் வைத்து மறுநாள் சாப்பிடுவது உடம்பிற்கு நல்லதல்ல. அதேபோல் சமைக்கும் முறை. சென்ற மாதம் தஞ்சாவூரிலிருந்து வேளாங்கண்ணிக்கு நாங்கள் மகிழ்வுந்தில் பயணம் சென்றோம். நடுவில் மதிய நேரத்தில் பசி எடுத்த பொழுது ஒரு உணவு விடுதியில் சாப்பிட்டோம். சாதத்தில் சாம்பார் ஊற்றி பிசைந்து முதல் வாயில் எடுத்து மென்றதுமே எங்கோ சாப்பிட்டது போல் ஒரு உணர்வு. அவ்வளவு ஒரு அருமையான சுவை என்னவாக இருக்கும்? ஏனெனில் சிறிய உணவு விடுதி, இதில் இவ்வளவு சுவையாக ஒரு சாம்பார் சாதமா என்று யோசித்து கொண்டிருக்கும் பொழுதே என் தங்கையின் கணவர் கூறினார், விறகடுப்பில் சமைத்திருக்கிறார்கள் என்று. விறகடுப்பில் சமைத்துதான் நமது பெற்றோர்கள் நமக்கு தந்தார்கள், அவர்களும் உண்டார்கள். இன்றைக்கு நாம் விறகடுப்பை பயன்படுத்த இயலாத சூழலில் இருக்கின்றோம். அலுவலகத்திற்கோ, பள்ளிக்கூடத்திற்கோ, கல்லூரிக்கோ சமைத்து விட்டு கிளம்ப வேண்டும், பிள்ளைகளையும் தயார்படுத்த வேண்டும், அவர்களுக்கு சாப்பாடு கட்டி கொடுக்க வேண்டும். அப்படியானால் விறகடுப்பில் சமைப்பது என்பது இயலாது. ஆனால் என்ன செய்யலாம்? அளவான வெப்பநிலையில் சமைக்கலாம். நாம் இயற்கை எரிவாயு அடுப்பை பயன்படுத்தினாலும் மின்சார அடுப்பை பயன்படுத்தினாலும் வெப்பத்தை அதிகமாக வைக்காமல், சிம், லோ, ஹை என்றெல்லாம் அதில் அளவீடுகள் இருக்கும், மிதமான சூட்டில் நாம் சமைக்கலாம். காய்கறிகள் ரொம்ப குழைந்து போய்விடாமல், பொடி பொடி துண்டுகளாக நறுக்காமல், ஓரளவு பெரிய துண்டுகளாக காய்கறிகளை நறுக்கலாம். எண்ணெய்களை செக்கிலாட்டிய சுத்தமான எண்ணெய் வகைகளை வாங்கி பயன்படுத்தலாம். மசாலா பொருட்களை அளவோடு பயன்படுத்தலாம். ஏனெனில் இப்பொழுது விரைவாக தயாரிக்கும் உணவு வகைகளும், விரைவாக உடலுக்கு தீங்கு தரும் உணவு வகைகளுமே நல்லவை என்று இளம் தலைமுறையினர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பாட்டி தாத்தா இருக்கும் வீடுகளில் முழுக்க முழுக்க பாரம்பரிய சமையல் இல்லாவிடனும் ஓரளவிற்கு நல்ல சமையலாவது இருக்கும் என்பது திண்ணம். அடுத்தது, இன்றளவும் சிற்றூர்களுக்கு சென்றால், நாம் வீட்டிற்குள் நுழையும் பொழுதே வீட்டில் உள்ள பெரியவர்களை பார்த்து நாம் வணங்க வேண்டும். நம்மை விட சிறியவர்கள் அவர்கள் வந்து நம்மை வணங்குவார்கள். உடனே ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்கும். நான் இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறேன், பல குடும்பங்களில் இப்படி நடக்கிறது. ஏனெனில் பெரியவர்களை பார்த்ததும் மரியாதை செலுத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டியதே இல்லை. குடும்பத்தில் உள்ளவர்கள் செய்யும் பொழுது குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள் என்று தொடர்ச்சியாக அது நடந்து வருகிறது. அதேபோல் விடுமுறை நாட்களில் குழந்தைகள் அனைவரும் தாத்தா பாட்டி வீட்டிற்கு செல்லும் பொழுது என்னதான் வசதி வாய்ப்புகள் பெற்றோரின் வீட்டில் இருந்தாலும், விதவிதமான உணவுப் பொருட்களை வாங்கி கொடுத்தாலும், வண்ண வண்ண உடைகளை விரும்பி அணிந்து கொண்டாலும், அவர்களுக்கு கிடைக்கும் மகிழ்ச்சி உறுதியாக தாத்தா பாட்டி வீட்டில்தான் அதிகமாக இருக்கிறது. நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நான் கண்கூடாக கண்டிருக்கிறேன். ஏனெனில் என்ன வேலை இருந்தாலும் குழந்தைகள் விரும்புவதை செய்து விடுகிறார்கள். அதற்காக எல்லாவற்றையுமே செய்துவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஒரு உதாரணத்திற்கு, என் மாமியார் வீட்டிற்கு சென்றிருக்கிறேன். எனது குழந்தை வீட்டிற்கு வெளியே வேப்ப மரத்தில் கட்டிய தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருக்கிறது. நாத்தராரின் குழந்தையும் தொட்டில் வேண்டும் என்கிறது. உடனே என் மாமியார் அடுத்த கிளையில் கட்டுகிறார்கள். அடுத்த நாத்தனாரின் பிள்ளை கொஞ்சம் பெரிய குழந்தை, அவளும் தொட்டில் வேண்டும் என்கிறார். இன்னொரு கிளையில் புடவையில், தன்னுடைய புடவையில் தொட்டில் கட்டி கொடுக்கிறார்கள். அவள் உட்கார்ந்து ஊஞ்சலாடுகிறாள். அப்படியானால் எப்படி சமாளிக்கிறார்கள் பாருங்கள். குழந்தைகள் கேட்பது நியாயமானதாக இருக்கும் பட்சத்தில் அதை நிறைவேற்ற உடனடியாக தாத்தா பாட்டியால் முடிகிறது. இதை நாமும் உணர வேண்டும். நமது குழந்தைகளுக்கும் நாம் எடுத்து சொல்ல வேண்டும். அதேபோல் அவ்வாறு ஒரே இடத்தில் விடுமுறையின் போது குழந்தைகள் கூடும்போது தாத்தா பாட்டியின் வீடு ஒரு வேடந்தாங்கலாகத்தான் காட்சியளிக்கும். வலசை போகும் பறவைகளும் உள்நாட்டு பறவைகளும் ஒரு பறவைகள் சரணாலயத்தில் எவ்வளவு அமைதியாக அழகாக முட்டையிட்டு குஞ்சு பொறித்து அவற்றிற்கு உணவு கொடுத்து பறவை குஞ்சுகள் ஓரளவு வளர்ந்த பின்பு திரும்பி தன்னுடைய ஊருக்கோ நாட்டிற்கோ செல்கின்றன. அதேபோலத்தான் இந்த குழந்தைகளுக்கும் தாத்தா பாட்டியின் வீட்டை நாம் வேடந்தாங்கல் என்று அடையாளப்படுத்த வேண்டும். மகிழ்ச்சியின் அளவுகோல்கள் வேறு வேறாக இருக்கலாம். ஆனால் குழந்தைகள் மனதில் மகிழ்ச்சி என்று உணர்வதை பெற்றோர்கள் சிறிதாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பது, ஒன்றே ஒன்று, படிப்பில் மட்டும் அனைத்து குழந்தைகளும் 100 மதிப்பெண்கள் வாங்க வேண்டும், அனைத்து குழந்தைகளும் மருத்துவராக வேண்டும், இப்படி சில கொள்கைகள் இருக்கின்றன. ஆனால் குழந்தைகள் என்னவாக விரும்புகிறார்கள், குழந்தைகள் எங்கே இருக்க விரும்புகிறார்கள், என்ன பேச வருகிறார்கள், கொஞ்சம் குழந்தைகளின் சொற்களுக்கு நமது காதுகளை கொடுப்போம். அதே சமயத்தில் நாம் சரியாகவும் இருக்க வேண்டும். மூத்தோர் சொல் வார்த்தை அமிழ்தம் என்று சொல்லிக் கொடுக்கப்பட்டு வளர்ந்தவர்கள் நாம். எனவே குழந்தைகளுக்கு காதுகளை கொடுப்போம் என்றால் அவர்கள் சொல்வது எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு எல்லாவற்றுக்கும் தலையாட்ட வேண்டும் என்று இல்லை. நாம் அப்படி வளர்த்தோமானால் ஏவா மக்கள் மூவா மருந்து என்பதெல்லாம் நிகழாமலே போய்விடும். எனவே குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்னும் குழந்தை வளர்ப்பை ஒரு கலையாக கற்றுக்கொள்வது போலவே பெற்றோரின் பெற்றோர்களிடம் குழந்தைகள் நடந்து கொள்ளும் முறையையும் ஒரு கலையாக நாம் கற்றுக் கொடுப்பதை விட நாம் நடந்து கொள்வதை வைத்து அவர்களாகவே கற்றுக்கொள்ளுமாறு ஒரு சூழலை ஏற்படுத்தினால் நிச்சயமாக இந்த தாத்தா பாட்டி தினம் என்பது கடைப்பிடிக்க வேண்டியது பொருளுடையதாகும். அதேபோல் குழந்தைகளும் தாத்தா பாட்டியிடம் அன்பு செலுத்தவும், மரியாதையாக இருக்கவும், பாசத்துடன் இருக்கவும், சொல்வதை கேட்டு நடக்கவும் நிச்சயமாக கற்றுக்கொள்வார்கள். அற்புத கீர்த்தி வேண்டின், ஆனந்த வாழ்க்கை வேண்டின், நற்பொருள் குவிதல் வேண்டின், நலமெல்லாம் பெருக வேண்டின், பெற்றோர்கள் தாத்தா பாட்டியே தெய்வம், அவர்கள் இருப்பிடம் சென்று பொற்பதம் பணிந்து பாரீர், பொய்யில்லை கண்ட உண்மை, உறுதியாக மகிழ்ச்சி உண்டு, நல்ல வாழ்க்கை உண்டு, நல் ஒழுக்கம் உண்டு, இன்னும் நற்பண்புகள் அனைத்தையும் பெற முடியும் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து தாத்தா பாட்டிகளுக்கும் தாத்தா பாட்டி தின வாழ்த்துக்கள். நன்றி.
நேர்களே, இதுவரை தாத்தா பாட்டிகளை பற்றிய அருமையான தகவல்களை வழங்கிய கவிஞர் ப. தென்றல் அவர்களுக்கு மக்கள் சார்பாகவும் புதுகை பண்பலை சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்நிகழ்ச்சி குறித்த உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950 என்ற எண்களிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின் அஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிக்கலாம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.